திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரஹர மகாதேவா, சித் சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் எந்தை பிராந்தன் இணையடிதானே, எந்தை பிராந்தன் இணையடிதானே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வழுத்தி கொண்டு திருமூல தேவ நாயனாரின் பொன்னார் கலல்களை மனம்மொழி மேகலால் பணிந்து போற்றி, திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கலல்களையும் 24வது குருமகா சன்னிதானத்தின் பொற்பாதங்களையும் பணிந்து, நாள்தோறும் ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்ற உணர்விலே இன்றைய விஞ்ஞான யுகத்திலே பொழுது போக்குவதற்காக உபகரணங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் பொழுதை போக்காமல் ஆன்மாக்கள் உய்ய வைப்பதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களும். அவர்களுக்கும் அந்த அன்பர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். யோகம், அந்த யோக நேரில அட்டாங்க யோகம், அந்த 8 உறுப்புகள், அதுல இப்ப நம்ம தியானத்தை பத்தி நேற்று சிந்தித்து கொண்டிருந்தோம். அந்த தியான சீலர்களுக்கு என்னெல்லாம் வாய்க்கும் அப்படிங்கிறது, அதாவது சைவ பரமாக சிவயோகத்தில் நிற்க வேண்டும், அது ஒண்ணுதான் ஞானத்தை தரும், அதுதான் முக்திக்கு ஏதுவாகுமே தவிர மற்ற எல்லாம் யோகம் என்று சொல்வதெல்லாம் ஞானத்தை தராது. வேற எதை வேணாலும் தரலாம், ஆனா ஞானத்தை தராது. அதனால உயர்ந்தது என்று சொல்லுவது சிவயோகம் தான். அதுல மணிக்கடல், யானை, வார்குழல், மேகம், அணிவண்டு, தும்பி, வளை பேரி, கையாள், தனிந்தழு நாதங்கள் தாம் இவை 10 பணிந்தவர் கல்லது பார்க்க ஒண்ணாதே என்று சொல்லுகின்றார் நம்முடைய சிவயோகியான திருமூல தேவ நாயனார். அதாவது ஒரு 10 பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவற்றின் ஒளியை பார்க்கணும். கடல்ல முத்துக்கள்லாம் இருக்கு, அந்த கடல்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒளி. அப்புறம் யானை, அதுக்கப்புறம் புல்லாங்குழல், மேகம், அதற்கு அடுத்தபடியாக மணி, வண்டு, தும்பி, சங்கு, பேரிகை, யாழ். இதுல யாரு தியானத்துல உரைத்து நின்று அடங்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இதில் உள்ள நுண் ஒலிகளை அறிய முடியும் அப்படின்னு நாத பிந்துபனிஷத்து நமக்கு எடுத்துக்காட்டுது. இப்போ கடல், மேகம், பேரிகை, இது நாதம்லாம் எல்லாராலையும் கேட்க முடியுது. அப்புறம் அப்படி இந்த கேட்கணுங்கிற ஒரு தன்மை வளர்ந்துகிட்டே வரும்போது உண்மையான ஒலிகளை எல்லாம் கேட்க முடியும். இந்த பிராணனானது பிரம்மரந்திரத்துக்கு செல்லும் போது கடல், பேரி, அவற்றின் ஒலியும், அந்த வாயுவானது பிரம்மரந்திரத்தில் நிலைத்திருக்கும் போது மத்தளம், சங்கு, மணி, காகலம் போன்றவற்றின் ஒலியும், அதுக்கும் பிற்பாடு கிங்கினி, குழல், வீணை, வண்டு இவற்றின் ஒலிகளும் நடுநடுவே கேட்கப்படுகிறது. ஆக எவ்வளவோ பேரொழிகள் கேட்டாலும் நுண்ணியதில் நுண்ணியதாக இருக்கக்கூடிய ஒலியைத்தான் தியானிக்க வேண்டும். அதிலே நிலைவேறும் கழிப்பும் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பேரொலியில வந்து நமக்கு கவனம் தேவை கிடையாது, நுட்பமான நுண் ஒலியிலதான் நமக்கு நிலைவேறும் கழிப்பும் இருக்குங்கிறது நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நமக்கு 10 நாதங்கள் சொல்லி இருந்தாலும் அவற்றின் நிலை வேறுபாடுகளை எல்லாம் தெரிந்து கொண்டு தியானிக்க வேண்டும். தனிந்தெழு நாதம் அப்படின்னு ஒரு சொல், அதாவது சூட்சுமமான நாதம். சரி, ஆக அந்த பாடலிலே இப்படி நமக்கு நாதத்தின் மூலம் தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, கடலோடு வேக களிரோடும் ஓசை அடலோடும் பவ்வினை அண்டரண்டத்து சுடர் மண்ணு வேணு சுரிசங்கின் ஓசை திடமறி யோகி கல்லால் தெரியாதே அப்படின்னு சொல்றாரு. திடமான ஒரு யோகிக்குத்தான் இந்த நுட்பமான ஒலிகள் தெரியும். எந்த ஒலிகள்? அதாவது வினைகளை அழித்தலோடு பராகாயத்துல பரஞ்சுடர் மண்ணி இருப்பதை திடமாக அறியக்கூடிய தன்மையுடைய யோகியர்க்கு அன்றி, கடலு வேக களிர் வேகமா யானை நடந்து போறது, அடுத்தபடியாக வேணும்னு வருது, வேணும்னா மூங்கில் புல்லாங்குடல், அப்புறம் சுரிசங்கு சுரிந்த வாயை உடைய சங்கு, இவற்றோட ஓசைகளை அதான் அதெல்லாம் நமக்கு அறிய முடியாது என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். சரி, அப்ப நமக்கு ஒரு திடமான யோகியாக இருந்தால்தான் இந்த நுண் ஒலிகளை அறிந்து நுண்ணியதிலும் நுண்ணியதாக இருக்கக்கூடிய ஒரு நாதத்தை வைத்து நாம் தியானம் செய்ய வேண்டும் என்பது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக, ஈசன் இயல்பும் இமையவர்கட்கு ஈட்டமும் பாசம் இறங்க பரந்துயிராய் நிற்கும் ஓசையதன் மனம் போல விடுவதோர் ஓசையும் ஈசன் உணர வல்லார்க்கே அப்படிங்கிறார். இறைவனை அறிந்து தியானிக்க வல்லவர்களுக்கு இறைவனோட இயல்பும் அந்த இமையவர் முதலான உயிர் தொகுதியும் பாசம் இறங்கன்னு கொடுத்துருக்க, அந்த பாசம் அழிவதற்காக அந்த ஆணவ மல கலப்பினால் உண்டான பந்தம் நீங்கும்படி எங்கும் பரவி உயிர்களா விளங்கக்கூடிய ஓசையும் அதோட மனமும் சூட்சுமமா இருக்கக்கூடிய நாதமும் எல்லாம் புரியும். அது எல்லாம் நாத வடிவு அப்படிங்கிறதும், அதாவது ஈசனுடைய இயல்பே நாதம் என்று அதை சொல்ற, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈசன் பரநாத வடிவினனாக இருப்பதால் அஞ்ஞனம் கூறியுள்ளார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவரும் மக்கள் முதலான உயிர் தொகுதிகள் யாவரும் அபரநாத வடிவு, மாயையோட வடிவு, ஆனா ஈசன் வந்து பரநாத வடிவு என்பதை நமக்கு அழகாக காட்டியிருக்கின்றார். இதெல்லாம் யாருக்கு சித்திக்கும் அப்படின்னு பார்த்தா, யாரு தீவிரமா தியானிக்கின்றார்களோ அவர்களுக்கு இதெல்லாம் சித்திக்கும் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார். நாத முடிவிலே நல்லாள் இருப்பது, நாத முடிவிலே நல் யோகம் இருப்பது, நாத முடிவிலே நாட்டம் இருப்பது, நாத முடிவிலே நஞ்சுண்ட கண்டனே. அழகாக நான்கு வரியிலையும் அந்த முதல் இரண்டு சொற்றொடர்கள் ஒரே சொற்றொடர்களா இருக்கு, இறுதி சொற்றொடர் கூட மூணு பாடல்ல ஒண்ணு போல இருக்கு, ஒரு ஒரு வரி கடைசி வரியில மட்டும்தான் மாறி இருக்கு. அது என்ன, ஒரே மாதிரி இருந்தாலும் பொருள் எங்கெனம் தருகிறது என்று நம்ம பார்க்கலாம். நாத முடிவிலே நல்லாள் இருப்பது அப்படின்னா, அதாவது நாத முடிவு வந்து நாத தத்துவத்தோட முடிவுன்னு முதல் வரியில நம்ம பொருள் எடுக்கணும். சக்தியில இருந்துதான் நாதம் பிறக்குது, அதனால முடியும் போதும் அது சக்திட்ட தான் ஒடுங்குது, அதனால நாத முடிவிலே நல்லாள் இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வரியில நாத முடிவிலே நல் யோகம் இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்கு. நாத முடிவுன்னா ஓசையற்ற இடம், யோகம் கை வரணும்னா புற ஓசை அக ஓசை இது அற்ற இடம்தான் சிறந்தது என்பதற்காக இந்த சொற்றொடர்களை நமக்கு வழங்கியிருக்கிறார் திருமூல தேவ நாயனார். அப்போ ஓசையும் அடங்கின இடத்துலதான் சிவம் வெளிப்படும் அப்படிங்கிறது அதுல பெறப்படுது. அடுத்து மூணாவது வரியில நாத முடிவிலே நாட்டம் இருப்பது, அப்ப இந்த நாத முடிவு அதுல வந்து இந்த ஒலிகள்லாம் சென்று அடங்குவதற்குரிய பிரம்ம ரந்திரம். நாட்டம்னா பாக்குறது, இங்க எப்படி பாக்குறோம்னா அகப்பார்வையான தியானம், அந்த அகப்பார்வையாகிற தியானம் அதுல பதியணும் பிரம்ம ரந்திரத்துல. அடுத்து நாத முடிவிலே நஞ்சுண்ட கண்டனே அப்படின்னா, அந்த நாத முடிவு தான் சுத்த மாயையை கடந்த நிலை என்று மிக அழகாக எவ்வளவு உயர்ந்த சித்தாந்த கருத்துக்களை பூரா நமக்கு இந்த பாடத்துல எடுத்து கொடுத்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக, பள்ளி அறையில் பகலே இருள் இல்லை, கொள்ளி அறையில் கொழுந்தாமல் காக்கலாம், ஒள்ளி தடியிலோ தடியிலோர் யோசனை ஓசனை ஓசனை நீளிது வெள்ளி அறையில் விடிவில்லை தானே அப்படிங்கிறார். பராசக்தி எங்க இருக்கிறார்? பிரம்மர் அந்த இடத்துல அங்க ஒளிதான் இருக்கும். அங்க என்ன சக்திதன் வடிவேதெனில் தடையிலா ஞானமாகும், ஞான பிரகாசமா தான் அந்த இடம் இருக்கும். அங்க இருள் கிடையாது. ஆனால் இந்த அறையாகிய உடம்புல அக்னியை கொளுத்தாமல் காக்கலாம் என்று ஒரு விளக்கத்தை நமக்கு தருகின்றார். அதற்கு அப்படி காக்கலாம்னா என்ன அர்த்தம்னா, இந்த உடலுக்கு மரணம்னு ஒண்ணு வந்து இந்த உடலை கொளுத்த வேண்டாம், அப்ப அதுக்கு சிறந்த யோக நிலையை நாம் பின்பற்ற வேண்டும். இல்லைன்னா சாதாரண பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே, உண்டு உண்டு உறங்குதன்றி வேறொன்றறியன் பராபரமேன் வாழ்ந்தோம்னா நிச்சயமா ஒரு நாள் உடம்ப விட்டு உயிர் பிரியும், அப்புறம் கொண்டு கொளுத்துவாங்க. அப்படி இல்லாம நம்ம கொளுத்தாத படிக்கு மரணத்தை வெல்லலாம் என்று நமக்கு உணர்த்துகின்றார். அடுத்து என்ன சொல்றாரு? ஒள்ளிதறியிலோ ஒள்ளிது அப்படின்னா ஒளியுடைய இந்த நிலைய அது அப்படின்னா என்னன்னு சொல்றாரு, அதாவது ஒரு தியானத்தால எய்த பெறுவது அப்படின்னு சொல்றாரு. ஒள்ளிது அருகிலோ ஓர் யோசனை ஓசனை நீளிது அப்படின்னு சொல்றார். அந்த இதை அறிந்தால் ஓர் யோசனை நீளமானது இது அப்படின்னு சொல்லி வெள்ளி அறையில், வெள்ளி அறைங்கிறது வெண்மையான மதிமண்டலமாகிய பிரம்மரந்திரம், அதுல விடிவு இல்லை. நமக்கு ஆச்சரியமா இருக்கும், அதுல எப்படி விடிவு இல்லாம இருக்கும், இந்த சொற்றொடரை பார்த்தா இப்படி இருக்கே அப்படின்னு தோணும். ஏன்னா இரவுன்னு ஒண்ணு வந்தாதானே விடியணும், அங்கே அம்பாள் இருக்கா, அதனால பிரகாசமா எப்போதும் ஒளி பறந்து இருக்கிறதுனால இருளே இல்லை, அதனால அங்க விடிவே இல்லை என்று அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ள பிரம்மராந்திரத்தை பத்திலாம் நாம சிந்திக்கணும். முக்கியமான ஒரு யோக நிலையை பத்தி நமக்கு சொல்லி கொடுக்கிறார். கொண்ட விரதம் குறையாமல் தான் ஒன்றி தண்டுடன் ஓடி தலைப்பட்ட யோகிக்கு மண்டலம் மூன்றினும் ஒக்க வளர்ந்த பின் பிண்டமும் ஒளி பிரியாது இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது இயமன் நியமம் முதலான விரதங்கள்ல கொஞ்சமும் குன்றாமல் அந்த முதுகுத்தண்டு ஐய வீணா தண்டுடன் ஒன்றி மேல்நோக்கி ஏறி சென்று பிரம்மரந்திரத்துல கூடக்கூடிய யோகிக்கு மூன்று மண்டலங்கள்லையும் தட்பவெட்பங்களை தாங்கி வளர்ந்த பிறகு இந்த உடல் வந்து ஓர் ஊழி காலம் பிரியாம இருக்கும் என்று அழகாக சொல்லுகிறார். நம்ம நேத்தும் பார்த்தோம், அதாவது நம்ம ஔவை பாட்டியுடைய விநாயகவல் அப்படியே ஒரு யோக நூல் தான். நேத்து பார்த்தோம் இல்லையா, அந்த பிரம்மரந்திர வரைக்கும் இல்லையா, அப்படி மூலாதாரத்துல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திர வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றெழுகனலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்து என்று ஔவை பாட்டி நேத்து சுட்டி காட்டியிருந்தது நம்ம நேத்து அந்த ஒரு இடத்துல பார்த்தோம். நாபிக்கு கீழ் அப்படிங்கிற பாட்டுல அதே மாதிரி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்டழு பாம்பின் நாவில் உணர்த்தின் படுறாங்கல்ல அவை பாட்டி அதுதான். ஆக இந்த மண்டலம் மூன்று அப்படிங்கிறது என்னதுன்னா சந்திரன் சூரியன் அக்னிங்கிற மூன்று மண்டலங்கள், நாடிகளை மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. ஒக்க வளர்தல்னு அதுல ஒரு சொற்றொடர் வருது பாருங்க, ஒக்க வளர்ந்த பின் மண்டலம் மூன்றினும் ஒக்க வளர்ந்த பின் வருது இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏற்றத்தாழ்வு இல்லாம மூன்று நாடிகள்லையும் தாரணை, இதுக்கு முந்தி நம்ம தாரணை பார்த்தோம், அந்த தாரணை செய்து தியானிக்க பழகணும். அப்படி பழகுனா தட்பவெப்ப நிலைகள் எல்லாம் உடலை பாதிக்காது, சமநிலையில் விளையும். ஏன்னா இப்ப நமக்கு கோடை காலம் வந்தா வெப்பத்தை தாங்க முடியல, கரண்ட் போனா ஃபேன் இல்லைன்னா நம்மளால இருக்கவே முடியல, அப்புறம் அக்னி நட்சத்திரம்னா ஏசி இல்லாம இருக்க முடியல, குளிர்காலம்னா குளிர் தாங்க முடியல. ஆக அப்படி எல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த தியான நிலை நமக்கு பெரிதும் உதவும் என்று அழகாக திருமூல தேவநாயனார் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அந்த அவ்வவர் மண்டலமாம் பரிசொன்றுண்டு, அவ்வவர் மண்டலத்து அவ்வவர் தேவராம், அவ்வவர் மண்டலம் அவ்வவர்கேவரில், அவ்வவர் மண்டலம் மண்டலம் ஆய மற்றோர்க்கே அப்படின்னு சொல்றார். இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சொற்றொடர்களை கொண்டு நான்கு வரிகளையும் பாடியிருக்கார். அவ்வவர்க்கு உரிய மண்டலங்கள், அதுக்கெல்லாம் பரிசுன்னா தன்மை, அது அதுக்குன்னு ஒரு தன்மை உண்டு. அந்த ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொருத்தர் அதிதேவதையா இருப்பாங்க, தேவர்களா இருப்பாங்க, அவ்வவர் தேவராம். அடுத்து அதுல வந்து அவங்களுக்கு உரிய மண்டலங்கள் ஏனைய உயிர்களுக்கு ஒரு துணை கருவி கூட்டமாத்தான் இருக்கும், அவங்களுக்கு தான் அது வந்து முக்கியமாக இருக்கும், மற்றவர்களுக்கெல்லாம் துணை கருவி கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மூன்று மண்டலங்களும் பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி அப்படின்னு கூறப்படுகிறது. இப்போ சந்திர மண்டல அதிபதியே பிரம்மனே நமக, சூரிய மண்டலாதிபதியே விஷ்ணுவே நமக, அக்னி மண்டலாதிபதியே ருத்ராய நமகன்னு சிவபூஜையில வரும். அப்ப அந்தந்த மண்டலங்களுக்கு அந்தந்த தேவர்கள் இருக்கின்றார்கள் அப்படிங்கறது அந்த சிவபூஜையிலே நம்ம பார்க்கிறோம். அந்த செய்முறையில அது வரும். அதற்கு அடுத்தபடியாக முக்குண மூடர வாய்வை மூலத்தே சிக்கன மூடி திரித்து பிடித்துட்டு தக்க வளமிடம் நாளிகை சாதிக்க வைக்கும் உயிர்நிலை வானவர் கோனே அப்படின்னு சொல்றார். இந்த பிராணாயாமம் தாரணை அதோட சேர்ந்து தியானித்தால் உடல் அழியாது. அப்போ முக்குணம் மூடு இல்லையா, ஆன்மாவுக்கு என்னெல்லாம் குணம், ராசதம் தாமதம் அடுத்து சாத்வீகம், இந்த மூன்று குணங்களும் மூடி மறைத்திருக்கிறதுனால ஆன்மா வந்து அவற்றை வயப்பட்டு அப்படியே மயங்குது. அது நீங்கணும்னா இந்த பிராணாயாம தியானத்தை நீங்கள் செய்யுங்கள். உலகோர் தியானம் செய்வதற்கும் சைவம் தியானத்தை அறிவுறுத்துவதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அதனால நமக்கு மிக அழகாக இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து அழகாக காட்டியிருக்கிறார் இந்த பாடலிலே. அடுத்து அறிவாய் அசத்தென்னும் மார் அகன்று செறிவான மாயை சிதைத்த அருளாலே பெரியாத பேரருளாயிடும் பெற்றி நெறியான அன்பர் நிலை அறிந்தோரே என்று சொல்கிறார். ஞானமே வடிவாக ஜடமாகிய 36 தத்துவங்களை கடந்து மிக செறிவாக ஆன்ம விளக்கம் கொஞ்சமும் தோன்றாதபடிக்கு மறைத்து நிற்கக்கூடிய மாயையை அழித்து அவர் அருளாலே என்றும் பிரியாத பேரருளாக இருக்கக்கூடிய தன்மை, நம்மை விட்டு இறைவன் எப்போதுமே பிரியறதே இல்லை, எல்லா நிலையிலையும் பிரியறதே இல்லை, அதை உணர்ந்து அந்த நெறியால அப்படி அந்த நெறிப்பட்ட அன்பர்கள் தான் உண்மையை உணர்ந்தவர்கள் என்று சொல்ற. அதாவது சித சித்தாகிய ஆன்மா சித்தேயாக இருப்பத அறிவாய் அப்படின்னு சொல்றார். முதல்ல பாடல் ஆரம்பிக்கும் அறிவாய்னு சொல்றதுல அதுக்குதான். அடுத்து மாயையின் காரியமாகிய மண் முதல் சிவம் ஈரான தத்துவங்கள் 36 அழியும், அதனால அசத்து என்னும் ஆறாறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அசத்து என்னும் ஆறாறு அகன்று அப்படின்னு சொல்றாரு. அகன்றுன்னா அதுல பட்டு மயங்காம அதை கடந்து வரணும். அது மாதிரி தனுகரண புவன போகங்கள்ல மயங்கி அழுந்த பண்ணக்கூடிய அந்த உபகார மலமாகிய மாயையை கெடுத்து மாயையை சிதைத்து அருளாலேன்னு சொல்றாங்க, மாயையை சிதைத்து. அப்புறம் அருளாலே பிரியாத பேரருளாயிடும் இல்லையா, அருள் துணை இருந்தால்தான் பேரருள் வந்து நமக்கு கிட்டும். அவர் வியாபகமா இருக்க நாம அவருக்குள்ள வியாபியமா அடங்கி இருக்க முடியும், இல்லைன்னா இது சாத்தியம் கிடையாது. இதை உணர்ந்தவர்கள் அந்த நெறியில் நிற்பார்கள் என்று நமக்கு அறிவுறுத்தி உள்ளார். அடுத்து 8வதாக சமாதி. சமாதினா உயிரும் இறையும் ரெண்டர ஒன்றி சங்கற்ப விகற்பங்கள் அற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சமாதி யமாதியில் தான் செல்ல கேட்கின், சமாதி யமாதியில் தான் எட்டும் சித்தி, சமாதி யமாதியில் தங்கினோர் கன்றோ, சமாதி யமாதி தலைப்படும் தானே. இந்த யமம் முதல் சமாதி வரையில உள்ளத கேட்கணும். கேட்டு சமாதி அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எட்டு உறுப்புகளையும் சித்தி பெறுதல். அட்டாங்கத்துக்கு அட்டாங்க யோகம் சொல்றோம்ல, இந்த யோகத்துக்குரிய எட்டு உறுப்புகளையும் சித்தி பெறுதல். இந்த எட்டு யோக உறுப்புகள்ல நிலை பெற்றோருக்கு தான் இவையெல்லாம் சித்திக்கும் அப்படின்னு அழகா நமக்கு சொல்லியிருக்காரு. ஆக இயமம் முதலான யோக உறுப்புகள் அதெல்லாம் நிலைத்தால் யோகமாகிய சமாதி நிலைக்கும் அப்படிங்கறதும் நமக்கு இதுல அறிவுறுத்துகின்றார். மண் மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு, மண் மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை, மண் மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு மண் மனத்துள்ளே மனோலயம் ஆமே. மனத்துக்கும் இந்த பிராணவாயுவுக்கும் என்ன இயைபு அப்படின்னு சொல்றார். நினைத்தல்ங்கிற தொழிலை செய்யறதுனால மனம் எங்க இருக்கோ அங்க பிராணவாயுவும் இருக்கு. மனம் இல்லைன்னா பிராணனும் கிடையாது. அந்த மனத்துல யாரு மகிழ்ந்து சமாதி கூடுகின்றார்களோ அவங்களுடைய மனமானது சதாசிவத்திடம் லயப்படும். அதான், அதாவது மனம்ங்கிறது நிலைத்தலை செய்வது, நினைத்தலை செய்வது, அது காரண பெயர். அதனால மண் மனம் அப்படிங்கும் போது நினையும் மனம் அப்படிங்கறத நம்ம அந்த பொருளை விரித்து புரிந்து கொள்ளலாம். அல்லது தூள சூக்கும உடல்களை பொருந்தக்கூடிய மனம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ஆக பிராணன் ஒடுங்கனா மனம் ஒடுங்கும், மனம் ஒடுங்கனா மனோலயமாகிய சிவம் தோன்றும். சிவம் தோன்றதுக்கு தானே நம்ம இவ்வளவு பிரயத்தனம் படுறோம். சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய தவம், சரியை கிரியை யோகம் இல்லையா, அதெல்லாம் எதுக்கு? சிவம் தோன்ற வேண்டும் என்பதற்காகத்தானே. அது இங்கனம் சமாதி கூடினால் நமக்கு அது கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். அதுபோல விண்டலர் கூபமும் விஞ்சத்து அடவியும் கண்டுணர்வாக கருதி இருப்பார்கள். செண்டு வெளியில் செழுங்கிரியத்திடை கொண்டு குதிரை குசை செடுத்தாரே அப்படின்னு சொல்றார். எப்படி சமாதி கூட வேண்டும், இதெல்லாம் நமக்கு சாத்தியமா? நம்முடைய இன்றைய சூழல் வாழ்க்கை முறைக்கு இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இதெல்லாம் நிச்சயமா முக்திக்கு போகணும்னு விருப்பம் இருந்தா இதெல்லாம் முயன்று தேடி செய்யத்தான் வேண்டும். இப்ப சமாதி கூடணும்னு நினைக்கிறவங்க மலை உச்சியில இருக்கக்கூடிய, அதாவது கிணறு, அந்த கிணறை போன்ற பிரம்மந்திரம், மலை உச்சியில இருக்க கிணறு மாதிரி நமக்கு மேல இருக்கக்கூடிய பிரம்மரந்திரம், கூபம்னா கிணறு. அடுத்து விஞ்சம், விஞ்சம்னா விந்தியம் அப்படின்ட்டு. அதனால விந்தியாடவியையும் கண்டு, அதாவது உச்சந்தலையில பிரம்மரந்திரம் இங்க இருக்கக்கூடிய ரோம காடு, இங்க பிராணனை நில நிறுத்தி தியானிக்கணும். அப்படி தியானித்தால் இந்த மனமாகிய குதிரை இருக்கு இல்லையா, அது ஒரு மலையில அப்படியே சுத்த விட்டு அதை கொண்டு வந்து என்ன செய்யறோம், அத நெடு அப்படியே அதோட, அதாவது குதிரை அந்த பிராணனாகிய குதிரைய கடிவா, அந்த மனமாகிய குதிரைய பிராணனாகிய கடிவாளத்தை இழுத்து பிடித்து மடக்கி கட்டுதல் சமாதின்னு சொல்றார். ஆக தியானம் செய்தால் மனமாகிய குதிரைய பிராணனாகிய கடிவாளத்தால இழுத்து பிடிச்சு மடக்கி கட்டலாம். அப்படி கட்டுவதே சமாதி. குசைங்கிற ஒரு சொல்லு வருது அப்படின்னா கடிவாளம் அப்படின்னு, குசை செடுத்தாரே அப்படின்னா கடிவாளத்தை வச்சு அடக்குனாங்க, குதிரை தன்னிச்சு அலையும் அதை பிடிச்சு அடக்கி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த மனமாகிய குதிரை வந்து பிரம்மரந்திரமாகிய கிணற்றையும் அதை சுத்தி இருக்கக்கூடிய உச்சந்தலையாகிய, அது அந்த ரோமமா இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த காடு அதை சுத்தி பார்த்து அதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய துவாதசாந்த பெருவழி அங்க அங்க வரைக்கும் அந்த ஓட விட்டுட்டு, அப்புறம் அங்கே விளங்கக்கூடிய செழுமலையாகிய சிவத்திடம் எப்படி கொண்டு சேர்க்கிறது, அதுக்குத்தான் அந்த குதிரைய மனமாகிய குதிரைய பிராணனாகிய கடிவாளத்தை இழுத்து பிடிச்சு நிறுத்தி சமாதி பண்ணனா அந்த சிவயோகி வந்து என்ன செய்யலாம், பெரு வழியில் செல்லலாம் என்று மிக அழகாக, அதற்கு மேல இருக்கக்கூடிய பெரு வழிக்கு செல்லலாம் என்று நமக்கு காட்டியிருக்கின்றார். மூல நாடி முக்கட் அலகுச்சியுள் நாலு வாசல் நடுவுள் இருப்பர்கள் மேலே வாசல் வெளியுற கண்ட பின் காலன் வார்த்தை கனாவிலும் இல்லையே அப்படின்னு சொல்றார். மூல நாடியிலிருந்து முக்கட்டையும் பேதித்து, மூல நாடிங்கிறது சுழுமுனை, அதுல இருந்து என்ன செய்யணுமா, கூரை உச்சியில நாலு வாசலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சமாதியாளர்களே, அப்படி சமாதி நிலையில இருந்தீங்கன்னா பிரம்மரந்திரமாகிய மேலை வாசலை அடுத்து பெருவெளி அதை கண்டாச்சு அப்படின்னா காலன் என்ற சொல்லுக்கு கனவிலும் இடம் கிடையாது என்று அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். அது அழகுன்னு ஒரு சொற்றொடர் வருது இல்லையா, அது வந்து வீட்டு மேல்கூரைக்கு போடுற மரம், இங்க வந்து ஆக்ஞா சக்கரத்தை குறிக்குது. நாலு வாசல்ங்கிறது கண் காது வாய் மூக்கு, அதனாலே வாசல்னு சொல்லியிருக்கு. அதன் நடு அப்படிங்கிறது புருவம், மேலை வாசல் அப்படிங்கிறது இது எல்லாத்துக்கும் மேலாக இருக்கக்கூடிய பிரம்மரந்திரம், அதை அடுத்துள்ள வெளிங்கிறது துவாதசாந்த பெருவெளி இல்லையா, இங்க பிரம்மரந்திரம் இதுல இருந்து பன்னெண்டாம் காலத்துல துவாதசாந்த பெருவெளி. அப்ப காலன்ற வார்த்தை கனவிலும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன அர்த்தம், நமக்கு மரண பயம் இல்லை என்பதை நமக்கு அழகாக வலியுறுத்தி காட்டியிருக்கிறார். இந்த சமாதியில நின்றால் திருவடி ஞானத்தை சேரலாம் என்றும், இதை அடக்கி இந்த பிராணனை அடக்கி இந்த தியான நிலையில இருந்தோம் என்றால், இந்த சமாதி நிலையில் இருந்தோம் என்றால் சிவத்தை தரிசிக்கலாம் என்றும், வானோர்க்கும் கிட்டாத பேரு வந்து தேவர்கள், அவங்களுக்கு கிடைக்காதது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா சமாதியாளர்களுக்கு, இந்த நிலையில சமாதி நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ சிவபெருமானோடு கலத்தல் தான் சமாதி என்று அழகாக சொல்லுகிறார். நம்பனை ஆதியை நான்மறை ஓதியை செம்போனின் உள்ளே திகழ்கின்ற சோதியை அன்பினை ஆக்கி அறுத்தி ஒடுக்கி போய் கொம்பேறி கும்பிட்டு கூட்டமிட்டாரு அப்படின்னு சொல்றார். நம்பன்ன யாரு? சிவபெருமான் முதற்பொருள். நம்பன் நம்புதற்குரியவன், ஆதிங்கிறது முதற்பொருள். நான்மறை ஓதி நான்கு வேதங்களையும் அருளி செய்தவன். செம்பனின் உள்ளே திகழ்கின்ற ஜோதின்னா பொன், செம்பொண்ணுக்குள்ள விளங்கக்கூடிய ஜோதிமயமானவர். அன்பு செய்து புறப்பொருள்ல விளையக்கூடிய ஆசையெல்லாம் ஒடுக்கிட்டு இந்த உச்சி கொம்பு அதுல அந்த சுழு முனையில போய் கும்பகம் செய்தால் சிவத்தோடு கலந்து இருக்கலாம். நம்பன் என்று சொன்னால் நம்பத்தக்கவன். இறைவனுக்கு ஆதி கிடையாது, அதனால அந்தம் கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் முதலாக அவர் இருப்பதால், முதலுக்கெல்லாம் முதலாக இருப்பதால் ஆதி என்று அவரை அழைக்கின்றார். வேத காரணனாக இருக்கக்கூடிய அந்த பெருமான், அவர் செம்பர் ஜோதிமயமாக இருக்கிறார். பொன்னுங்கிறது ஒரு பொருள், ஜோதிங்கிறது ஞான சொரூபமான சிவத்தை அதுல காட்டுதாங்க. பொருள் அழிஞ்சாலும் பொருளோட தன்மை வந்து நித்தியமா தான் இருக்கும். அதனால இந்த இடத்துல செம்பர் ஜோதின்னு சொல்லும் போது அந்த இறைவனுடைய நித்திய தன்மையை நம்ம அதாவது அறிந்து இன்புறணும். அதற்கு அடுத்தபடியாக இறைவன்கிட்ட நம்ம அன்பை ஆக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? புவன போகங்கள்ல செல்லக்கூடிய ஆசையை ஒடுக்க வேண்டும். விளை நிலத்துக்கு நீர் பாய்ச்சணும்னு விரும்புறவன் வேற்று நிலத்துல பாயக்கூடிய நீரை கட்டி பாய்ச்சுற மாதிரி அறுத்திய தடுக்கணும். அதாவது வேண்டாத விஷயங்கள்ல போகுது இல்லையா, அந்த புவன போகங்கள்ல போகக்கூடிய விருப்பத்தை தடுத்தால் இறைவன் மேல அன்பு செலுத்தலாம் அப்படிங்கறத அழகா சொல்லி இல்லையா. கொம்பேறி கும்பிட்டு இருக்காரு. கொம்புங்கிறது உடலாகிய, கொம்புங்கிறது இந்த உச்சி கொப்பு, அது மாதிரி இங்கேயும் உடலாகிய மரத்துல இருக்கக்கூடிய உச்சி ஆகிய கொம்பு, அதான் சுழு முனைய சொல்றாரு. கும்பிட்டு அப்படின்னு வருது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிராணாயாமத்தின் வழி வந்த சமாதிக்கு ஏற்ப கும்பகம் செய்து கூட்டமிட்டார்னா கலந்து இருந்தார்கள் என்று மிக அழகாக நமக்கு இந்த சமாதியை நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றார். சிவபெருமானோடு கலத்தல் தான் சமாதி என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். மூலத்து மேலது முச்சது முச்சதுரத்தது கால திசையில் கலக்கின்ற சந்தினில் மேலை திரையினுள் நெற்றி நேர் நின்ற கோலத்தின் கோலங்கள் வெவ்வேறு கொண்டதே. இதுவும் சமாதியை பத்தி நமக்கு தெளிவா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடல். மூலாதாரத்துக்கு மேல முக்கோணமும் நாற்கோணமும் இருக்கு, அங்கிருந்து பிராணவாயு வந்து குண்டலியோடு ஒத்து சேர்ந்து எழுந்து நெற்றிக்கு நேர மேல் நிலையில உள்ள மதிமண்டலத்துல பொருந்துனா அது அப்படி பொருந்துவது அழகினை உடைய பல வடிவங்களை கொண்டது. இப்படி ஒரு அழகான காட்சி கிடைக்கும். அதாவது இந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய நாற்கோண சக்கரம் அப்படிங்கிறது பூமண்டலத்தை குறிக்குது, முக்கோணம் வந்து அது மேல இருக்கு, அது மணிபூரக தானம். நம்ம உடம்புல ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அதுல மணிபூரகத்தானம். இதுல பிராணவாயுவோட ஒத்து குண்டலினி அப்படி எழுந்து எங்க வருது, ஆக்னி இந்த புருவ நடுவுல வந்து பொருந்துது. அப்போ அந்த நட்சத்திரம் தீபம் பரஞ்சோதி ஆகாய பொறி இந்த மாதிரி பல வடிவங்கள் காட்சியளிக்கும். சமாதி நிலையில இருக்கும்போது இப்படியாக பல பல வடிவங்கள் கிடைக்கும், அந்த காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கற்பனையற்ற கனல் விழியே சென்று சிற்பனை எல்லாம் சுருட்டித்த பேரொளி பொற்பினை நாடி புனர்மதியோடு தற்பரமாக தகுந்த தன் சமாதியே அப்படின்னு சொல்றார். அதாவது வீணான சங்கற்பங்களை எல்லாம் விட்டுட்டு மூல கனலோட மேல போய் சிற்பத்திறம் மிகுந்த இந்த புவன போகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அத படைச்சு கொடுத்த பேரொளி அழகன் யாரு? நம்முடைய பரமசிவம். அவரை அங்க போய் சென்று அந்த பரமசிவத்தை தேடி சேர்ந்துள்ள அந்த மதிமண்டலத்தோடு பொருந்தி இருந்து அதனால என்ன கிடைக்கும்? சிவபோதம் மிகுந்தியாக கிடைக்கும். அதனால அவரை நன்றாக வணங்கலாம் என்று நமக்கு எடுத்து கொடுத்திருக்கின்றார். ஆக கற்பனை மனதால படைத்துக் கொள்வது, சிற்பனைங்கிறது விசித்திரமான செயல்முறைகள், சிற்பத்திரம். ஆக பொறுப்பு பேரொளி அப்படின்னு சொல்லிட்டார், அழகான பேரொளி. பேரொளி பொறுப்புன்னு வருதுல, அந்த பொறுப்பு பேரொழினா அழகான பேரொளி. ஆக அந்த தற்போதம் எழுந்து சிவபோதம் மிகுந்து சிவத்தை தரிசிக்கலாம், வணங்கலாம் சமாதி நிலையில் நாம் கைகூடினால் என்று நமக்கு சொல்லுகின்றார்.